சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 37 யவன மந்திரம் பூதத்தின் தந்திரம். உருவிய வாட்களுடன் தன்னை நோக்கி நகர்ந்த யவன காவலரையும் தான் இருந்த இடத்திலிருந்து 10 அடி எட்டத்தள்ளி நின்று தன்னை நோக்கி பேய் சிரிப்பாக சிரித்த யவனர் கடற்படை தலைவனையும் மிக அலட்சியமாக பார்த்த யவனராணியின் மனத்தில் உணர்ச்சிகளை சிறிது சிதறவிடும் பழக்கம் இல்லாத டைபீரியஸே உணர்ச்சிகளுக்கு முழுதும் இடம் கொடுத்து இறைந்து இடியென்று சிரிக்கும் நிலைக்கு வந்துவிட்டானே என்ற எண்ணம் ஏற்படவே அவள் தன்னை பெரிதும் திடப்படுத்தி கொண்டு, என்ன இருந்தாலும் ராணி ராணிதான், அடிமை அடிமைதான் என்பதை டைபீரியஸிற்கு வலியுறுத்தி காட்டுவதற்காக முகத்தில் ஏளன சிரிப்பு ஒன்றை படரவிட்டு கொண்டதன்றி சற்று நிமிர்ந்தும் கம்பீரமாக நின்று கொண்டாள். ராணியை தான் சிறை செய்ய உத்தரவிட்டதுமே அவள் முகத்தில் இளம் சொழியனை பற்றி ஏற்பட்ட கவலை உணர்ச்சி மறைந்துவிட்டதையும் அவள் முகத்தில் புன்முறுவல் படிந்ததன்றி கண்களிலும் அலட்சிய பார்வை ஏறிவிட்டதையும் கவனித்த டைபீரியஸ் தன் பேய் சிரிப்பை சற்றே அடக்கிக் கொண்டு ராணியை நோக்கி நகைத்துவிட்டு தவற்றை உணர்ந்தவன் போல மரியாதையுடன் தலையையும் தரையை நோக்கி தாழ்த்தினான். டைபீரியஸின் பேய் சிரிப்பை கண்டு ராணி எப்படி கலங்கவில்லையோ, அப்படியே அவன் காட்டிய மரியாதையைக் கண்டோ தலை தாழ்த்தி செய்த வணக்கத்தைக் கண்டோ சிறிதும் அசையாமல் அவனை உற்று பார்த்த வண்ணம் நின்றாள். அவளுடைய கால்கள் திடீர் என்று குவிந்த முறை, சாளரத்தில் துவண்டு சாய்ந்து கிடந்த உடல் திடீரென்று நிமிர்ந்த வகை, முகத்தில் பற்றென்று பளிச்சிட்ட கம்பீரம், உதடுகளில் தோன்றி அப்பொழுதும் தவழ்ந்து கொண்டிருந்த ஏளன புன்முறுவல், இவை அனைத்தையும் நொடிப்பொழுதில் டைபீரியஸ் மட்டுமன்றி யவனராஜ குடும்பத்தை அணுகுவதையே குற்றம் என்று கருதக்கூடிய யவன காவலரும் அறிந்திருந்தார்களாதலால் ராணியை நெருங்கிய அந்த காவலர் அடுத்து என்ன செய்வது என்பதை அறியாமல் டைபீரியஸை திரும்பி நோக்கினர். ஆனால் டைபீரியஸின் கண்கள் அவர்களை திரும்பி நோக்காமல் அடுத்தபடி செய்ய வேண்டியதை குறித்து எந்தவித ஜாடையையும் காட்டாமல் மெல்ல மேல் எழுந்து ராணியின் கண்களையே சந்தித்து நின்றன. ஈட்டிகளை விட கூர்மையான அந்த நீலமணி கண்களை நீண்ட நேரம் பார்க்க முடியாத காரணத்தாலோ என்னவோ மறுபடியும் கண்களை கீழே தாழ்த்திய டைபீரியஸ் தரையை பார்த்து கொண்டே ராணியிடம் பேச முற்பட்டு,
ராணி, இன்று உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நடக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் தாங்கள்தான். என்னிடம் கோபப்பட்டு பயனில்லை. நீங்கள் யவன நாட்டு பெருமையை, யவன மக்கள் அபிலாஷைகளை, யவன குருமார்களின் கட்டளையை நினைப்பில் வைத்துக் கொண்டிருந்தால், உங்கள் உணர்ச்சிகளின் முன்னணியில் அவற்றை பிரதானமாக வைத்து நடந்து கொண்டிருந்தால், இன்று நீங்கள் இருக்கும் நிலை மட்டுமல்ல புகாரின் நிலையம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் நிலைமையை சிக்கலாகிவிட்டீர்கள். சிக்கலை அவிழ்க்கும் தருணம் இது. இதை விட்டால் மறு தருணம் கிடைப்பது கஷ்டம். ஆகவே அந்த ஓலையில் கையெழுத்திட்டு கொடுங்கள். மறுக்காதீர்கள். மறுத்து என்னை சங்கடமான நிலைக்கு உள்ளாக்காதீர்கள் என்றான்.
ராணி மீண்டும் ஒரு முறை தன் கையில் இருந்த ஓலையை பிரித்து படித்து பார்த்தாள். இம்முறை அவள் ஓலையை படித்த போது அதில் பதட்டம் இல்லை, உடல் நடுங்கவில்லை, உணர்ச்சிகள் கொந்தளிக்கவும் இல்லை. மிக நிதானமாகவே படித்துவிட்டு அந்த பழைய ஏளன சிரிப்புடனேயே டைபீரியஸை பார்த்து, இந்த ஓலையில் நான் கையெழுத்திட்டால் என்று வினவினாள்.
தாங்கள் புகாரின் ராணியாவீர்கள்
என்று பதில் சொன்னான் டைபீரியஸ் அமைதியாக. தாங்கள் என்னுடைய பேரமைச்சராகவும் படைத்தலைவராகவும் பதவியேற்பீர்கள் என்று கேள்வி கேட்பது போல ஓலையில் இருந்த விஷயத்தை விவரித்தாள் ராணி.
ஆம் ராணி.
பிறகு?
புகார் யவனர் படைத்தலைமாகும்.
எப்படி?
புகாரில் தற்சமயம் 5000 யவன வீரர்கள் இருக்கிறார்கள்.
அத்தனை பேர் இருக்கிறார்களா?
ஆம் ராணி, அத்தனை பேர் இருக்கிறார்கள். புகாரின் பாதுகாப்பே யவனர் கையில் தான் இருக்கிறது.
தமிழர் படை ஏதும் இல்லையா?
இருக்கிறது ராணி. ஆனால் புகாரில் இருக்கும் படை சொற்பம் சுமார் 1000 வீரர்கள் இருப்பார்கள்.
ஏன் அத்தனை குறைவாக சோழ மன்னர்கள் தமிழ் வீரர்களை இந்த முக்கியமான துறைமுக பட்டணத்தில் வைத்திருக்கின்றார்கள்?
யவனர்கள் மீது அத்தனை நம்பிக்கை அவர்களுக்கு.
ஓ, அப்படியா என்று சொன்ன ராணி மெல்ல நகைத்தாள்.
ஏன் சிரிக்கின்றீர்கள் ராணி
என்று வினவினான் டைபீரியஸ், யோசனைகள் எங்கெங்கோ பறந்து கொண்டிருந்ததால் அவள் சிரிப்பின் காரணத்தை ஊகிக்க முடியாமல். யவனர்கள் நம்பிக்கை மோசச் செயலில் இறங்கிவிட்டார்களே என்று சிரிக்கின்றேன் டைபீரியஸ். நேர்மைக்கும் வீரத்திற்கும் பெயர் போனதால் யவனர்களால் தேவதூதன் என்று மதிக்கப்படும் யவனர் கடற்படை தலைவன் நம்பிக்கை மோசமாகிற்ற இழி செயலில் இறங்குகின்றானே என்பதை நினைத்து சிரிக்கின்றேன். இத்தகைய இழி செயலில் நிறுவப்படும் அரசு எத்தனை நாளைக்கு நிலைக்கும் என்று நினைத்து சிரிக்கின்றேன் என்றாள் ராணி.
சாதாரண வாழ்க்கை முறை கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ராஜ்ய வாழ்க்கைக்கும் ஒவ்வாத ராணி. தினசரி வாழ்க்கை துறையில் தனி மனிதன் கொண்டாடும் நம்பிக்கை மோசம் ராஜ்ய துறையில் ராஜதந்திரம் எனப்படும். தனி மனிதன் இன்னொருவனுடைய உயிரை வாங்குவது கொலை. அதே கொலையை மனிதர்கள் கூட்டமாக அளவில் செய்யும் போது அது போர் என்ற புனித சொல்லால் அழைக்கப்படுகிறது. இரண்டுக்கும் அடிப்படைகள் வேறு, தத்துவங்கள் வேறு
என்று டைபீரியஸ் விளக்கினார். டைபீரியஸ் மிக சாவதானமாக விளக்கிய தத்துவங்கள் எத்தனை உண்மை என்பதை ராணி அறிந்திருந்தாலும் கபடமான முறைகளை பலவற்றை கையாண்டாலும் முடிவு பயன் தருமானால் அவை ராஜதந்திரம் என்ற போர்வைக்குள் அடங்கிவிடும் என்பதையும் அவள் சந்தேகமற உணராத்தது போலவே பேச தொடங்கி, உன் தத்துவங்களை அரசியல் தந்திர முறைகளை நான் ஒப்புக்கொள்ளவில்லை டைபீரியஸ். அவை யவனர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக தீமையை விளைவிக்கும். ராஜதந்திரங்கள் பல உண்டென்றாலும் அறவழியில் அரசு சம்பாதிப்பதை நமது குருமார்கள் தடுக்கவில்லை. தமிழர் அரசியல் யவன அரசுக்கு தொலைதூரத்தில் இன்று நாம் இருக்கின்றோம். இங்கிருப்பவர்களை நம்பிக்கை மோசம் செய்து வென்றோம் என்றால் மக்கள் கொதித்தெழுவார்கள். பெரு வீரர்களாக இருக்கலாம், ஆனால் எழுந்து வரும் கடலலையை எதிர்த்து நிற்க முயன்ற பேதையின் கதையாகவே அது முடியும் என்றாள் ராணி.
அதையும் யோசித்தேன் ராணி. ஒரு நடவடிக்கையை எடுக்கும் போது பலாபலன்களை யோசிக்காமல் நடவடிக்கை எடுப்பேன் என்று நீங்கள் நினைப்பதானால் உங்கள் கடற்படை தலைவனை பற்றி எத்தனை தாழ்மையான அபிப்பிராயம் தங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறி சற்று வருத்தப்படுபவன் போல பாசாங்கு செய்த டைபீரியஸ் மேலும் சொன்னான், ராணி, தமிழர்கள் யவனர்களை நம்பி இந்த கோட்டையை அவர்கள் காவலில் வைத்திருக்கின்றார்கள். யவனர்களும் நெடுங்காலமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றி வருகிறார்கள். ஆகவே தமிழர்கள் அந்த பணிக்கு பரிசாக இந்த பூம்புகாரை யவனர்களுக்கு அளிக்கின்றார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? மன்னனான இருங்கோவேளை இதை நமக்கு அளித்திருக்கின்றார். யவனர்களாக அபகரிக்கவில்லையே இதை.
இருங்கோவேள் கொலைக்காரன் என்றாள் ராணி.
அதை பற்றி நமக்கு என்ன ராணி? ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ள தமிழர்களுக்கு உரிமை இல்லையா
என்று டைபீரியஸ் மேலும் தன் கருத்தை சொல்ல முற்பட்டு,
ராணி, தமிழர் அரசியல் குழப்பங்கள் நமது முன்னேற்றத்திற்கு அவசியம். இளம் செட்சன்னியை இருங்கோவில் கொலை செய்திருக்கிறான். இதனால் அவனுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. புகாரை நமக்கு அளிக்கிறான். அவன் மீது வெறுப்பு இன்னும் அதிகமாகவே மக்கள் நோக்கம் அவனை அழிப்பதில் முனைந்திருக்கும். மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க இருங்கோவில் குரூர வழிகளில் இறங்குவான். அப்பொழுது புகார் சரியாக ஆளப்பட்டால் இங்கு சீரும் சிறப்பும் மிகுந்து கிடந்தால் மக்கள் இந்த ஆட்சியை விரும்புவார்கள். இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய யவன வீரர்கள் என்ற வெள்ளம் இந்த வாயில் வழியாக பிளவுபட்ட தமிழகத்தில் பாயும். யவன சாம்ராஜ்யம் இங்கும் விரியும். இங்கு தமிழர்களுக்கு அமைதி நிலவும். யவனர் ஆயுத பல மக்களை காத்து நிற்கும். அதன் பலனாக யவனர்கள் நாடு பொன்னாலும் முத்தாலும் மணியாலும் வளப்பம் பெறும். இப்பொழுது தமிழர் வாணிபத்தால் நமது நாட்டு செல்வம் இங்கு வருகிறது. அப்பொழுது இந்த நாட்டு செல்வம் அங்கு செல்லும். யவனர் ஆளும் வர்க்கமாக மாறுவார்கள். தமிழர்களிடம் இன்றிருப்பது போல நாம் சேவை செய்ய மாட்டோம், அவர்கள் நம்மிடம் சேவை செய்வார்கள் என்றான். டைபீரியஸின் கண்கள் கன உலகத்தில் சஞ்சரித்தன. யவனர்களின் பெரிய ஏகாதிபத்தியத்தை, எங்கும் விரிந்த பேராசை, தமிழகத்தை வளைத்துக் கொண்ட பெருவலையை அகக்கண்களில் கண்டார். அவன் புற கண்கள் ஏதோ மயக்கத்தில் இருப்பன போல தெரிந்தன. உதடுகள் வார்த்தைகளை சில வேளைகளில் மென்மையுடனும் உதிர்த்தன. அவன் நிலையை ராணி கண்டாள், உணர்ந்தாள். யவன ஏகாதிபத்திய வெறியின் வலையில் அவன் சிக்கிச் சுழல்வதை பார்த்து பரவசப்பட்டாள். அதே சமயத்தில் தனக்கு அடிபணிய வேண்டியவன் தன்னை மயக்கத்தில் ஆழ்த்தி சிறையெடுத்து வந்திருக்கின்றான். தன் இஷ்டப்படி ஓர் ஓலையில் கையொப்பத்தினை இட செய்கின்றான் என்ற நினைப்புகள் அவள் உள்ளத்தில் எழுந்ததாலும், இளம்சழியனை தான் மீண்டும் சந்திக்க முடியாத இடத்திற்கு அனுப்பிவிட்டானே என்ற துடிப்பினாலும் மீண்டும் தன் பிடிவாதத்தையே காட்ட முயன்ற ராணி, உன் கனவு எனக்கும் உண்டு டைபீரியஸ். யவன அரசு விரிவடைவதில் என்னை விட உனக்கு அக்கறை இருக்க முடியாது. ஆனால் தமிழகத்தில் நீ கைப்பிடிக்க முயலும் முறைத்தால் சமயம் ஆபத்தானது. நீ நினைத்ததைப் போல இருங்கோவேள் அத்தனை பலமானவன் அல்ல. இன்று உள்ள பலமும் அவனுக்கு சேரன் பாண்டியன் இவர்கள் உதவியால் கிடைத்திருக்கிறது. அந்த உதவியாக என்றால் அவன் அரசாள முடியாது மட்டுமல்ல, அவன் கதியே அதோகதியாகும். அவன் இன்று நமக்கு சாசனம் செய்யும் புகாரும் அவன் கதியே அடையும். ஒரு அயோக்கியனை அண்டியதால் மக்கள் நம்மை வெறுப்பார்கள். லட்சக்கணக்கான உன் நாட்டு மக்களின் ஆவேசத்தை 5000 என்ன 10,000 எவனரும் அடக்க முடியாது. ஆகவே இந்த ஓலையில் கையெழுத்திட்டு நானும் நீயும் ராணியும் அமைச்சருமாக மாறுவது இங்குள்ள யவனர்களின் பிற்காலத்தை உருக்குலைப்பதாகும். தவிர யவனகுருமார்கள் நம்பிக்கைக்கு முரண்பாடாகும் என்றாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.